ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
குறுந்தொகைன்னு ஒரு அற்புதமான பதிகுதி, ஆயிரம் பாடல்கள், ஆயிரம் 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 ஆயிரமாத்தான் பாடி வைத்தார்கள். ஆயிரமாவது நாங்க நினைச்சோமா அவரை? இல்ல. ஆமா, திருக்குறுந்தொகையில ஒரு பாட்டு நினைச்சு பாப்போமா. மாட்டை தேடி மகிழ்ந்து நீர்னும் உள்ளே நாட்டுக்கையெல்லாம் பேசிடும் நாளினி. ஒரு அறவுரை சொல்றாரு பாருங்க. மாடு என்பது செல்வம் இந்த இடத்துல இல்லையா? ஆமா, செல்வத்துக்கு செல்வம், வெறுக்கை அப்படி எல்லாம் வரும். துறவிகள் வெறுத்ததுனால வெறுக்கை என்று பேர். துறவிகள் காச விரும்ப மாட்டான் இல்லையா? நான் ஒரு நாள் இதுக்கு போனேன், திருவண்ணாமலைக்கு. அங்க ஒரு சாமியார் என்ன பண்ணாரு, கோபுர வாசலில் கண்ணை மூடிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாரு. வர்றவங்க பையனெல்லாம் என்ன பண்ண, ஒருத்தன் 10 ரூபா போட்டான், ஒருத்தன் 100 ரூபா போட்டான், ஒருத்தன் காசு தலையில கொட்டினான். அவர் வேலையெல்லாம் துணி இனி எல்லாம் ஒரே காத்து பயமா கிடக்கு. அவர் திரும்பியே பார்க்கல. நான் சாமி அந்த பக்கம் உட்கார்ந்துகிட்டு இருந்த சாமியாரு எப்பதான் எந்திரிக்கிறார் பாக்கலாம்னு உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளி கழிச்சு அப்புறமா அந்த சிவத்தியானத்திலிருந்து முழிச்சு பார்த்தா இவரு உடம்பு மேல எல்லாம் ஒரே காசா கிடக்கு. வார் எரிஞ்சார் அவர். ஆமா, என் கண்ணால பார்த்தேன். வள்ளல் பெருமான் சொன்னார், பிறர் கொடுத்த காசை குளத்தில் எரிந்தேன், தேனியில் எரிந்தேன் அப்படின்னாரு. நான் பார்க்கல, இந்த சாமியார் எரிஞ்சத நான் பார்த்தேன். ஆமா, இப்ப நான் என்ன பண்றேன், 10 பைசா கீழே இருந்தாலும் எடுத்து துடைச்சிட்டு மடியில் வச்சுக்கிறேன். அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன முடியுமா? ஆமா, என்ன பண்ணார் இந்த சாமியார், காசெல்லாம் வாரி எடுத்துட்டு எடுத்து போயிட்டார் இல்லையா? ஆமா, கோயில உட்கார்ந்து எல்லாரும் சாமியாரும் நம்ம எண்ணிவிட முடியாது. எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ அதத்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், நீ கொடுத்த குணத்தை எரியிலேன், பிறர் கொடுத்த காசையெல்லாம் எரிந்து விட்டேன், கிணத்தில் எரிந்தேன், தேனியில் எரிந்தேன், குளத்தில் எரிந்தேன், குட்டையில் எரிந்தேன். வள்ளல் பெருமான் அப்படி எரிஞ்சிருக்கார், எரிஞ்சேன்னு எழுதி வைக்கிறார். வள்ளல் பெருமான் தனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக் கொண்டாலும் வகுத்துக் கொண்டதற்கு ஆதாரம் திருவருப்பா. ஆமா, அது இல்லைன்னா அவருடைய நெறி பாழ்பட்டு போயிருக்கும். அதற்கு ஆதாரமாக அந்த திருவருப்பா கிடைத்து விட்டது, அந்த நெறி நிறைத்து விட்டது. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது பாத்தீங்களா? ஆமா, அதற்கு எது ஆதாரம்? இதுதான். இப்ப நமக்கு எது ஆதாரம்? 12 திருமுறைகள். ஆமா, நமது முன்னோர்கள் சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து துதிப்பாடல் போடும் போது வேற்று மதத்தவன் இன்னைக்கு எழுதின பாட்டை தானே பாடுறான். ஆமா, நீ கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு எழுதின பாட்டை தான் எழுதுறான், அவனா எழுதி கட்டி பாடுறான். நமக்கு அது தேவையா? இல்லையே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள், எண்ணி இருக்கிறார்கள் இல்லவா? ஆமா, அந்த மாதிரி அந்த சாமியார் சொல்லியிருக்கனால அது வெறுக்கைன்னு பேர் இருக்கு. ஆமா, அத சொல்ற சாமி, மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நம்முள்ளே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலே. நானிலேன்னா வெக்கங்கட்டவனேன்னு அர்த்தம். நம்ம பார்த்தவர் சொன்ன, நீ வெக்கங்கட்டவனே, இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி ஏண்டா அந்த காசை சம்பாதிக்கிற? ஏன் சம்பாதிக்கிற? நேர் வழியில சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, இந்த கோணல் வழியில் சம்பாதிக்கிறான் பாருங்க, ரொம்ப சந்தோஷம். 10,000 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் 5,000 ரூபாய் கோணல் வழியில வந்ததுன்னா சந்தோஷம் இல்லையா? அதை சொல்ற சாமி, கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னம், அப்படி போகும்போது எல்லாம் கூட வாடா வரும், நீ செய்த பாவம் தாண்டா வந்து சேரும். இந்த கோணல் வழியில சம்பாதிக்காத இல்லையா, கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளி உள்ளான் கடல் சேர்மினேன், அங்க சேர்ந்து அந்த பொய் சொல்ல மாட்டடா நீ அப்படிங்கிற. இப்படி நீதி அந்த அப்பர் சாமி நிறைய வண்டி வண்டியா வருது. என்னமோ இப்ப நான் தேவாரத்தை படிச்சுட்டே வரும்போது இந்த நீதிகள் தான் என் கண்ணுல நிறைய படுகிறது. என் இஷ்டத்துக்கு பாடி வச்சுட்டாங்க இல்லையா? ஆமா. ஆக அப்படி இந்த திருவாசகத்திலே அப்படி நிறைய வருகிறது. அடுத்தது திருப்படையாட்சி என்று ஒரு திருப்பதி.
கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பதையாகவே காரிகையார்களும் வாழ்விலும் வாழ்வு கடிப்படுமாகவே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாறாதே
பிழைப்பதாகாதே எண்ணிலியாகிய திகழ் வந்து என்னை எய்துவதாகானே என்னை உடை பெருமான் அருள் ஈகம் எழுந்தருளப் பெறுவே பொன்னியலும் திருவேணிதுமாகானே பூமலை மாதவர் கைகள் குவிந்து கருத்து வெளிப்படுமாகாதே வீணை முரண்களும் ஓசையில் இன்பம் திகழ்ந்துமாகாதே அடியார் அடி என் தலைவியும் தரைப்பதாகாதே தான் அடியோ உடனே உரிய வந்து தரைப்படுமாகாதே இந்தியம் எங்கும் நிறைந்தெளிதாக இயம்பிடுமாகாதே என்னை முன்னாருடைய இல்லம் என் அத்தம் எழுந்தருளப் பெறினேயோசை சுவை தருமாகாதே சுண்டன என் உள்ளம் மன்னிய தோழி தொடர்ந்தருமாகாதே பண்டறியாத பராமுகங்கள் பறந்துமாகாதே வில்லியல் நன்னுதலால் மயல் இன்று விளைந்துடுமாகாதே விண்ணவரும் அறியாத பொருள் இப்பொருளாகாதே எல்லை இல்லாத எண்ணுடமானவை எய்துமாகாதே இன்று சிகாமணி எங்களை ஆள எழுந்தருளம் பெரியே தங்கு திரண்டு புறங்களும் ஓசை தழைப்பதாகாதே சாதி விடாத குணங்கள் நம்மோடு தனித்திடும் அங்கிது நந்திது நந்தேனும் மாயை அடங்கிடுவாகாதே பரப்பத்தான் இங்க வந்தாராம். அவருடைய மதம் கிறிஸ்டியன் மதம். அது பாண்டி நாட்டில் வந்திருக்கிறார். முதல்ல அவர் இந்தியாவில் வந்தவுடனே நேரம் பாண்டி நாட்டுக்கு தான் போயிருக்கிறார். அவர் எந்த வருஷத்தில் இருந்தார்னு எனக்கு வருஷம் சொல்ல தெரியல. எப்படி ஒரு நூற்றாண்டுக்கு மேல இருந்திருக்கணும் வச்சுக்கோ. அங்க போய் ஒருத்தனை கேட்டாரு, மத நூல் என்னன்னு கேட்டிருக்காரு. நல்ல வேலை அப்படி கேட்கப்பட்டவன் ஒரு சைவன். அவன் அப்ப இருந்த செய்வன். அவன் என்ன பண்ணிருக்கான், எனக்கு மத நூல் திருவாசகம்னு சொல்லியிருக்கான். இப்ப இருக்கிறவனை கேட்டா அந்த வார்த்தையே வந்திருக்காது. ஆமா இல்லையா? ஆமா, திருவாசகமா? அப்படி ஒரு தமிழ் நூல் இருக்கா? அதுதான் அவனுக்கு மத நூலா? ஆமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது ரொம்ப உயர்ந்த நூல். அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நீங்களே அதை விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லிட்டு தமிழ் படிச்சுட்டு இந்த திருவாசகத்தை படிச்சு பார்த்தாராம். அவர் சொல்றாங்க, நிறைய சொற்பொழிவுகள் கேட்டேன். தர்மபுரம் மடம் பிரச்சார நிலையம் இருக்க, அதுல நான் தேவார ஆசிரியராக ஒரு 17 ஆண்டுகள் இருந்தேன். அப்ப நிறைய சொற்பொழிவுகள் நடக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது, முன்ன நிறைய நடக்கும். கயப்பாக்கு சோமசுந்தரம் செட்டியார்னு ஒருத்தர், வார வாரம் சொற்பொழிவு இருக்கும். தேவார திருவாசகத்தை பன்னிருக்கிற முறைய அவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொன்னவர்களை நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, இந்த சைவ சமய பக்த ஜன சபைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இங்க கந்தகோட்டத்துக்கு பக்கத்துல, அதை ஸ்தாபனம் பண்ணவர் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார். அவருடைய தம்பி பிள்ளை இந்த கயப்பாக்கம் சோமசுந்தரம் செட்டியார். தேவார திருவாசகத்துக்கு இணையாக வேற ஒரு நூல் அவர் வாயினால சொல்லவும் மாட்டார். சுருங்க சொல்ல போனா, நான் வேலாயுத ஓதுவார்கிட்ட படிச்சதை விட அவர்கிட்ட நான் நிறைய கேட்டதுதான் எனக்கு ஊறி போச்சு. ஆமா, தேவார திருவாசகத்தோட வேற ஒரு நூல் கிடையாதுன்னு சொல்லிவிடுவாரு. எதுக்கு எடுத்தாலும் தேவாரத்திலிருந்தே, திருவாசகத்திலிருந்தே, பன்னீர் திருமலையிலிருந்தே எடுத்து காட்டுவர். அப்படி ஒரு பெரியவர் கயப்பாக்கம் சோமசுந்தரம் செட்டியார் அப்படின்னு அவருக்கு பேர். அப்ப என்ன பண்ணினார் இந்த ஜியு போப், தமிழ் படிச்சுட்டு இந்த திருவாசகத்தை படிச்சு பார்க்கணும்னே சொல்லி தமிழ் படிச்சாராம். அவர் கொஞ்ச நாள்லயே தமிழ் படிக்க தெரிஞ்சு போச்சு. அவரு தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருவாசகத்தை எடுத்தார். எடுத்து நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வடிவமாக இருக்கிற இறைவன் வாழ்க அப்படின்னு சொல்றான். அவளை பொறு தெரிஞ்சுக்கிட்டார். நாதன் தாழ்வாழ்க, அவருடைய திருவடி வாழ்கன்னு வாழ்த்துறார். சரி, இப்படி ஒவ்வொரு வரியா பொருள் பார்த்துக்கிட்டே போறான். ஏன் தனக்கு தெரிந்த வரையிலும் அப்படி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள் வந்தது அடுத்த வரி. மை காட், தண்ணி இமைக்கிற நேரத்தில் கூட உன்னை மறந்திருக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி இருந்துச்சுறாரா அவர்? ஏ அப்பா, திருவாசகத்தை கீழவே வச்சுட்டானா அந்த ஜூஸ் அப்படின்னு வரலாறு சொல்றாங்க. அப்புறம் தான் திருவாசகம் பூரா படிச்சு அதை ஆங்கிலேயத்துல திருப்பி லண்டனுக்கு எழுதி லண்டன்ல இருந்து பதிப்பிச்சு வந்ததுதான் அந்த ஜூ போப் பதிப்பிச்சது. அவர் தான் தன்னுடைய சமாதியில இருந்து இவன் ஒரு தமிழன் தூங்குகிறான்னு எழுதி வச்சது இல்லீங்களா செட்டியார், தெரியுமா? ஆமா, அவருடைய சமாதியில இங்க ஒரு தமிழன் தூங்குகிறான் அப்படின்னு எழுதி வைக்க சொன்னாராம் அந்த ஜீவ் போப். அது ஒண்ணு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு பெரியவர், டாக்டர் உவே சாமிநாதையருடைய குருநாதர். டாக்டர் உவே மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு பேர் சொல்லவே மாட்டார், வாயில வரவே வராது. பிள்ளவாள் அப்படின்னா சொல்லுவாராமே தவிர மீனாட்சி குருநாதனுடைய பேரை சொல்லுவதற்கு, கணவனுடைய பேரை சொல்லக்கூடாது, குருநாதனுடைய பேரை சொல்லுவதற்கு சில பேர் அஞ்சுவார்கள் இல்லையா. இன்னைக்கு கணவன் பேரை கூட சொல்றாய், கணவன் பேரை சொல்லிய கூப்பிடுறா இன்னைக்கு ரொம்ப பேரை நான் பாக்குறேன். ஆமா, ஏ சீனா இங்க வாடான்னு கூப்பிடுறா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒரு சீனிட்ட படிச்சவன் ஆம்பளை வாடானே கூப்பிடுறாவ, நான் என்ன பண்ணுவேன், அவன் சித்துக்கிட்டே வரான். அந்த மீனாட்சுந்தரம் பிள்ளை ஒரு பெரிய பணக்காரருக்கு தமிழ் சொல்லி இருந்தார். அந்த பணக்காரர் அப்பெல்லாம் கார் கிடையாது, குதிரை வண்டி. அந்த குதிரை வண்டியில அவரோட ஏறிட்டு தினந்தோறும் திருச்சிராப்புறத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு, திருச்சிராப்புறம் தான் பேர். ஆமா, திருச்சிராப்புறம் பின்னாலதான் அது திருச்சிராப்பள்ளியாக ஆனது. அதுக்கு வேற வரலாறு, அதெல்லாம் நான் இப்ப சொல்ல போறேன், ரொம்ப பெருசா போயிடும், வேண்டாம் விட்டுறேன். அதனாலதான் திருச்சிராப்புறம் மகாவித்யா மீனாட்சிந்திரம் பிள்ளைன்னு பேர். அவர் கூட குதிரை வண்டியில திருவானக்கா வந்து திருத்தம் விட்டு போவாராம் பிள்ளைவாள். இந்த பணக்கார சொன்னானா, ஐயா திருவாசகத்துக்கு உரை எழுதுங்கன்னு சொன்னானா. அவருடைய தயவு, இந்த பணக்காரருடைய தயவு மீனாட்சிந்திரம் பிள்ளைக்கு தேவை, அதனால ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தரான். இப்படி பல தடவை சொல்லி இருக்கிறான் அந்த பணக்காரன். ஒரு நாள் இந்த உங்களுக்கு தெரியும், காவிரியின் ஆற்றை கடந்துதான் திருவானைக்காவு போகணும். திருச்சிராப்பள்ளி இருந்து வந்தா காவிரியின் ஆற்றை கடந்து திருவானைக்காவு போகணும். ஒரு நாள் அந்த செட்டியார் கூட அவர் அந்த குதிரை வண்டியில வரும்போது, ஐயா நான் எத்தனையோ தடவை சொன்னேன் நீங்க கேட்கல, திருவாசகத்துக்கு பொருள் எழுதி சொன்னேன்னே இங்க எழுதலையேன்னு கேட்டாராம். இன்னொரு தடவை நீ திருவாசகத்துக்கு உரை எழுதுன்னு சொன்னா உன்னுடைய தயவும் தேவையில்லை, நான் இந்த ஆற்றுல விழுந்து உயிரை விட்டுடுவேன் தெரியுமா அப்படின்னாராம். திருவாசகத்துக்கு பொருள் எழுத முடியாது தெரியுமா? ஆமா, உணர வேண்டியதை தவிர எழுத முடியாது. இப்பதான் எழுதுனாங்க, காசு பிள்ளை எழுதியிருக்கிறார், தண்டபாண்டியார் சித்பவானந்தா எழுதியிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு இருக்கு. காசு பிள்ளை எழுதியிருந்தது வச்சிருந்தேன் காணாப்பிடுத்து, சித்பவானந்தா எழுதினது இருக்கு, தண்டபாண்டியார் எழுதினது குறிப்புரையோட ஒண்ணு இருக்கு, பெரிய விரிவுரை ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நமக்கு என்ன வேணும்னு பாக்கிறோமோ அது கிடைக்கல. இப்ப பண்டாய நான்மறை அப்படின்னு சொன்னா அதுக்கு எழுதாமையே விட்டுருக்காங்க. நமக்கு எது தேவைன்னு எடுத்து பாக்குறோமோ அது கிடைக்கல இல்லையா? அது எழுத முடியாம விட்டார்களா, எழுதக்கூடாதுன்னு விட்டார்களா என்பது. ஆக திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே போனோம்னா நமக்கே அழ தோணுது. ஆனா கொஞ்சோண்டு பொருள் தெரியுது, அத சொல்ல முடியல, ஆனா அழ தோணுது. உள்ளத்துக்கு மாத்திரம் அந்த பொருள் தெரியுது இல்லையா? அதத்தான் வள்ளல் பெருமான் எழுதி வச்சார். வான்கலந்த மாணிக்க வாசக வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நான் பாடுங்கள் அவர் சொல்லல இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு பதம் போட்டார் பார்த்தீங்களா, நான் கலந்து பாடுங்கள். ஆமா, அவர்கள்லாம் கலந்து பாடியிருக்கார்கள். எனக்கெல்லாம் அந்த நிலை வந்த இன்னும் ஏதோ பாடுற அளவுக்கு தான் இருக்கிறேனே தவிர, படிக்கிற அளவுக்கு தான் இருக்கிறேனே தவிர, கலந்து பாட எனக்கு தெரியல. நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெலுங்கனி தீஞ்சுவை கலந்து. இன்னொரு கலந்து அந்தாண்ட சொல்றார், இந்த தெலுங்கனி பால் நான் கலந்து பாடுவேன், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து. இது நம்ம கலக்க முடியும், ஒரு கருப்பஞ்சாரை வாங்கி தேனை கலக்க முடியும், கற்பஞ்சாறு தேன் கலந்து பால் கலந்து கொஞ்சம் பாலை ஊற்றி விட முடியும். அந்தாண்ட இன்னொன்னு சொல்றாரு, என் ஊன் கலந்து என்னுடைய ஊனும் உயிரும் எனக்கு கலக்க எனக்கு தெரியல. ரொம்ப பேருக்கு தெரியல. ஆமா, வள்ளல் பெருமானுக்கு தெரிஞ்சது, என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இருப்பது. இன்னொரு பாட்டுல சொல்றாரு, உன்னுடைய திருவாசகத்தை கேட்ட உடனே புலியும் சிங்கமும் கூட அப்படியே சிவாய நமன் உட்கார்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறது. ஆமா, மெய்ஞான நாட்டபூர்வம் அப்படின்னு எழுதுறார் திருவாசகன். அப்படி ஒரு உயர்ந்த நூல் என்று இன்னைக்கும் மதிக்கிறார்கள். ஏன் சொல்லல? இப்பனா தேவாரம் பூரா பாண்ண கேசட்ல, சமந்தர் பூரா பாண்ண, அப்பர் பூரா பாண்ண, சுந்தர் பூரா பாண்ண, மாணிக்க வாசகரும் பாண்ண, மாணிக்க வாசகர் பாண்டதான் நிறைய வெற்றிபுகள் ஆயிடுச்சு, ஆயிரக்கணக்கில் போயிடுச்சு. காரணம் என்ன? தெரிஞ்சோ தெரியாமலோ அது அவர்களை இழுக்கிறது. ஆமா, அந்த சொல்லுல இருக்கிற ஒரு தெய்வீக சக்தி. பொருள்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறத பத்தி கேள்வி கிடையாது இல்லையா? ஆமா, பண்டைய நாள்ல இருந்து இன்னைய நாள் வரலையும் அது அப்படியே இருக்கிறது. திருவாசகத்துக்கு இப்படி ஒரு பெருமை சொல்லுகிறார்கள். சிவபூசை பண்ண முடியாதவன் ஒரு லிஸ்ட் பாருங்க, தேவேந்திரன் பொன்னால சிவலிங்கம் செய்து பூஜை செய்தான், இன்னும் யாராரோ என்னென்ன மாதிரி சிவபூசை செய்தார்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு, எழுதியிருக்கிறாங்க பெரியவங்கள்லாம். ஆமா, மணியினால சிவபூசை செய்தவர்கள், சந்திரத்தினால சிவபூசை சிவலிங்கம் செய்தவர்கள், இப்படி எல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல அப்படி அந்த சிவபூசை பண்ண முடியாதவர்கள் இந்த திருவாசகத்தை வைத்து அதுல ரெண்டு பூவை போட்டா சிவலிங்கத்தை சிவலிங்கத்தை பூசை செய்தது போல என்று கருதினார்கள். அதனால்தான் திருவாசக பூசை என்று சில பேர் பண்ணுகிறார்கள். சில பேர் பன்னீர் திருமுறையும் தினந்தோறும் பூசை பண்ணுகிறவர்களும் உண்டு. அதுல நானும் ஒருவன். ஆமா, பன்னீர் திருமுறை பூசை பண்ணாத நாளே கிடையாது. அதுல இருந்து ஒரு திருப்பதியம் தினந்தோறும் ரெண்டு பதியமோ பத்து பதியமோ படிக்காமல் இருப்பது இல்லை. இருக்கிறார்கள், ஆனால் அதை விளக்கமாக பரிபூர்ண அன்போடு அது வெளிப்படல, அவ்வளவுதான். ஆனா ஏதோ செய்கிறார்கள், அந்த மட்டிலேயாவது நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கறத நான் நினைவூட்டிக் கொள்கிறேன். அடுத்து ஆனந்த மாலை என்ற ஒரு பகுதி. பவுடர் போட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி என்னால் அறியா பதம் தந்து இந்த பதம் நம்மளை உருக்கி விடுது. யான் அது அறியாதே கேட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கார் வந்தால் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகம். சீலமின்றி நோன்பின்றி தெரிவேறின்றி அறிவின்றி தோழிந்தாவை கூட்டாட்டாய் சுடந்து விழுந்து கிடப்பேனை மாவு காட்டி வழிகாட்டி மாறா உலக நெறியேற கோலங்காட்டி ஆண்டானி குடியே கேடிலாதாய் படிகொண்டாய் படுவேன் படுவதெல்லாம் நான் பட்டாட்டை பயனே கொடுமானரகத்து அழுந்தாமே காட்டாட்கொள்ளும் ஊர்மணி கொடுமானரகத்து அழுந்தாமே காட்டாட்கொள்ளும் ஊர்மணியே நல்வாய் இல்லாது ஒளிந்தக்கா நன்றோ எங்கள் நாயகமே. தருவானே தாராது ஒழிந்த கவலையாய் நாயே கடிந்து போவே போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே நாயே என்று உன் தாழடைந்தேயா நீ என்பால் இல்லையே நாயே நன்மை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாமோ அமையுமே ஆவா என்ன அஞ்சே ஆரோதான் ஆவாரெல்லாம் என்னடவோ தக்கவாரம் என்னாரோ தேவே இல்லை நடமாடி தெற்றாயே கரியை பரியாற்றி வாழ்க்கையில வருகிற பகுதி இது இல்லையா? ஆமா, இவருக்காகத்தான் நிறைய பரியாக்கணும் பெரிய நெறியாக்கணும். இந்த 64 திருவிளையாடல இவருக்காக வந்ததும் சிலது இல்லையா? ஆமா, ஞானம் எல்லாம் பெரிய தென்னன் மதுரை எல்லாம் சிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளம் பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதும் அரியே.